السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. وقال النبي صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله، ورجل قلبه تعلق بالمساجد، وشاب نشأ في عبادة الله، إلى آخر الحديث. கணியத்திற்குரிய இங்கே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய உலமாக்களே, வந்திருக்கக்கூடிய பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய மாணவர்களே, அல்லாஹுடைய கிருபையின் காரணமாக இந்த மஜ்லிஸை சபையை பார்க்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடிய ஒரு தினம், சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரம். ஏனென்றால் முழு உலகத்தில் உள்ள விசேஷமாக யங்ஸ்டர் வாலிபர்களுடைய நிலைமையை நாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் முழு உலகத்தில் எத்தனையோ வகை வகையான குற்றங்களும் பாவ செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அது அதிகமாக தூண்டப்படுகின்றார்கள் வாலிபர்கள். அவர்களை நல்வழியில் எடுப்பதற்காக, அவர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக இஸ்லாமிய நாடுகளிலும் கூட இந்த மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்றால் மிக மிக குறைவு. அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இதை நடத்தக்கூடியவர்களுடைய உள்ளங்களில், கல்புகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எண்ணத்தை போட்டு இதற்காக வேண்டி பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்து அதற்காக நீங்கள் ஒன்று கூட்டப்பட்டிருக்கின்றீர்கள் என்றால் இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அருள், மிகப்பெரிய கருணை. மேலான மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய மனித சமுதாயத்தை படைத்து ஏதோ உலகத்திற்கு வந்தோம், படிக்க வேண்டிய காலங்களில் படித்தோம், அதன் பின்னால் ஏதாவது ஒரு ஜப்போ, ஒரு உத்தியோகமோ, ஒரு தொழிலோ, ஒரு வியாபாரமோ செய்தோம், அதன் பின்னால் நம்முடைய வயதை அடைந்ததற்கு பின்னால திருமணத்தை முடித்தோம், குழந்தைகளை பெற்றோம், வாழ்ந்தோம், மரணித்து விட்டோம் என்று கூறுவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்யல. ஒவ்வொரு மனிதனை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் அவனுக்கு மூன்று கட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். முதலாவது குழந்தை பருவம், இரண்டாவது இளமை பருவம், மூன்றாவது வயோதிப பருவம். அநேகமானவர்கள் இந்த மூன்று பருவத்தையும் கட்டத்தையும் அடைவார்கள். இந்த மூன்றையும் அல்லாஹ் குர்ஆனிலும் குறிப்பிடுகின்றான். அல்லாஹு அல்லதி கலகக்கும் மின் துஃபின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. முதலாவது உங்களை அல்லாஹ் பலஹீனர்களாக படைத்தான். நீங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தீர்கள், உங்களால எதையுமே சுயமாக செய்ய முடியாது. அதற்கு பின்னால் ஒரு இளமை பருவத்தை தந்தான். அதிலே எல்லா வகையான வேகங்கள், உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய உடல் ரீதியான சக்தி, இதில் அல்லாஹ் வேகத்தை வைத்தான். அதற்கு பின்னால வயோதிப பருவம், அதுல பலஹீனத்தோட சேர்த்து அல்லாஹ் முழுமையையும் வைத்திருக்கின்றான். அதுல நடுவுலே உள்ள இந்த இளமை பருவம் இருக்கின்றதே, இந்த பருவம் தான் மிக முக்கியமான ஒரு பருவம், மிக முக்கியமான ஒரு கட்டம். கயாம நாளில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி, இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லாஹ்வுடைய கிதாபிலேயும் பதிவு செய்திருக்கின்றார்கள், நாளை கயாம நாள்ல ஒரு மனிதனுடைய காலை ஆட்ட அசைக்க கூட முடியாது, அவரிடம் நான்கு வினாக்கள் தொடுக்கப்பட்டு அதற்கு பதில் சொல்லாத வரைக்கும். லா தஸாலு கதமா இப்ன ஆதம ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. ஆதமுடைய மகனிடத்தில் நான்கு கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் சொல்லாத வரைக்கும் அவருடைய காலை ஆட்ட அசைக்க கூட முடியாது. அதில் உள்ள மிக முக்கியமான கேள்வி, அவனுக்கு நாம் இளமையை கொடுத்தோம், வாலிபத்தை கொடுத்தோம், பருவ வயதை கொடுத்தோம், அதை அவர் எந்த வழியிலே எந்த முறையிலே செலவழித்தார் என்று. அதனால ஹஸரத் ரசூலுல்லாஹி அவர்கள் இந்த புனிதமான மார்க்கத்தை அறிமுகம் செய்ததற்கு பின்னால முழு உலகத்தில் இந்த மார்க்கம் இந்த ஷரியா வளருவதற்காக நபி அவர்கள் தெரிவு செய்ததும் மிக முக்கியமான வாலிபர்களை தான். விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை, எனக்கு பின்னால் உள்ளவர்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால விரிவாக பேசுவார்கள். நபி அவர்கள் தெரிவு செய்தவர்களில் மிக முக்கியமானவர்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் அவர்களில் அநேகமானவர்கள் வாலிபர்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய மருமகன் பின்னால் மருமகனாக ஆக்கப்பட்டார்கள். வாலிபர்களில் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நபியுடைய ஹிஜ்ரத்துடைய அந்த பயணம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு ரொம்ப டென்ஷனான ஒரு பயணம். நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும், அல்லது மக்காவிலிருந்தே நாடு கடத்தி விட வேண்டும், அல்லது அவர்களை உயிருடன் பிடித்து ஜெயிலிலே அடைத்து விட வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க இங்கிருந்து மதீனாவுக்கு சென்று விடுங்கள். குர்ஆனிலும் வருகின்றது, உங்களுக்கு எதிராக அவர்கள் சதி திட்டம் தீர்த்துகின்றார்கள், உங்களை கொலை செய்து விடுவதற்காக, இந்த ஊரிலிருந்தே உங்களை நாடு கடத்தி விடுவதற்காக, உங்களை உயிருடன் பிடித்து ஜெயிலிலே அடைப்பதற்காக. அந்த கட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று விடுங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அந்த நேரத்தில் தன்னுடைய கொடுக்க வேண்டியவைகளை கொடுப்பதற்கும், யாராவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளை பணங்களை காசுகளை எடுப்பதற்கும் தன்னுடைய வீட்டில் பொறுப்பாக ஆக்கியது ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய வயது என்ன, வெறும் 20 வயது. நபி அவர்களுடைய வீட்டை பலர்கள் முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலே வரும்பொழுது அவர்களை ஒரே அடியாக 40 பேரும் சேர்ந்து அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்ட நேரத்தில் நபி அவர்களுடைய படுக்கையில் படுக்க வைத்தது யாரு, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்த நாள் ஹதரத் அலியுடைய ஒரு நண்பர் கேட்பாரு, அலி நேற்று இரவு நீங்க நபியுடைய படுக்கையில படுத்தீங்களே, ஏன் நபியை ஹதரத் அலியைத்தான் நபி என்று நினைத்து வீட்டுக்குள்ளே வந்தவர்கள் கொலை செய்து விடுவார்கள். சில வருடங்களுக்கு முன்னால எங்களுக்கு கொழும்புல உள்ளவங்களுக்கு அனுபவம் ரொம்ப குறைவு, விசேஷமாக கிழக்கு வடக்கில் வாழ்ந்தவர்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும். அடிக்கடி திடீரென்று ஒரு சப்தங்கள் கேட்கும், அந்த சப்தத்தை கேட்டால் முழு இரவும் அவர்களுக்கு தூக்கம் வராது, அவ்வளோ பயங்கரமான ஒரு காலகட்டம். எத்தனையோ தூரத்திலிருந்து ஒரு உதாரணமாக ஒரு பொம்முடைய சப்தம் கேட்டால், ஒரு பயரிங்குடைய சப்தம் கேட்டால் முழு இரவும் தூக்கம் போகாது, இரவு முடித்துக் கொண்டு பயந்த நிலையில் பதத்தற்று நின்றிருப்பார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை 40 மேற்பட்டவர்கள் நபியுடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய படுக்கையில படுக்கின்றார். அடுத்த நாள் அவருடைய ஒரு நண்பர் கேட்டார், அலி நேற்று இரவு எப்படி ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில படுத்திருந்தீர்கள், உங்களுக்கு உறக்கம் தூக்கம் போனதான்னு கேட்ட நேரத்துல ஹதரத் அலி ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள், வல்லாஹி மா நிம்து லைலதன் அஹ்னா மின் தில்கல் லைல, அல்லாஹ்வுமே சத்தியமாக நேற்று இரவு நான் தூங்கியது மாதிரி என்னுடைய லைஃப்ல அவ்வளவு நிம்மதியா தூங்கிய ஒரு வரலாறே இல்லை, அவ்வளவு சந்தோஷமாக தூங்கினேன், அவ்வளவு மகிழ்ச்சியாக தூங்கினேன். உங்களுக்கு பயம் ஏற்படலையா, எப்படி உங்களுக்கு தூக்கம் வந்தது சொன்னார்கள். எனக்கு ஏன் பயம், நபி அவர்கள் மதீனாவுக்கு போற நேரத்துல சொன்னார்கள், ஆலி எனக்கு கொடுக்க வர வேண்டியதை நீங்க செலக்ட் பண்ணுங்க, நான் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க பின்னால வாருங்கள், நான் முன்னால செல்கின்றேன், நீங்க மதீனாவுடைய இன்ஷா அல்லாஹ் வந்து என்னை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள், அதனால யாரு வந்தாலும் எனக்கு உங்களுக்கு எதையுமே ஏற்படுத்தாது, எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது. நபியுடைய வார்த்தையில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை, நான் மதீனாவுக்கு போய் நபி அவர்களை சந்திப்பேன் என்று. மேலானமான நண்பர்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்க பார்க்கலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செய்தது யாரு? வாலிப ஆண்களை தெரிவு செய்தார்கள். நபி அவர்கள் தெரிவு செய்தது யாரு? வாலிப பெண்களை தெரிவு செய்தார்கள். அவர்களின் மூலமாகத்தான் இந்த ஷரியா மார்க்கம் ரொம்ப வேகமாக பரவியது. அதே ஹிஜ்ரத்துடைய பயணத்துல நபியுடைய வீட்டை பாதுகாப்பதற்கு அல்லது நபி அவர்களுடைய வேலைகளை செய்வதற்கு ஆண்களில் ஹதரத் அலி என்றால், பெண்களில் ஹதரத் அத்மா பின்த் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா, ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மூத்த சகோதரி. ஹதரத் அத்மா தான் நபி அவர்கள் அந்த சவுர் குகையில தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல, ஒவ்வொரு நாள் மாலை நேரத்துல ஹதரத் ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையான உணவையும் அந்த நீரையும் எடுத்துக்கொண்டு வருவார்கள். இரண்டாவது நாள் வருகின்றார்கள், அபு ஜஹல் பிடித்து விட்டான். அத்மா எங்க போகின்றாய் சொல்லு, நீ உன்னுடைய தந்தையும் ஹதரத் ரசூலுல்லாஹ் தங்கி இருக்கிறவர்களை பார்க்கத்தான் போகின்றாய், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் நீ சொல்ல வேண்டும் என்று ரொம்ப தாறுமாறாக அடிக்கின்றான். இந்த அளவுக்கு சரித்திரத்துல வருதுண்டா, ஹதரத் அத்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அடித்து அடித்து பெரிய ஒரு பாறா கல்லில் தள்ளி அவர்களுடைய காதில் இருந்த காதுப்பூ கூட கீழே வீழ்ந்து அவர்களுடைய கன்னத்தோட ஒரு பகுதியிலிருந்து இரத்தம் வழிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல பாருங்க, ஹதரத் அத்மா ரழியல்லாஹு அன்ஹா இவ்வளவு உறுதியுடன் இருந்தாங்க. அபு ஜஹல பார்த்து சொன்னார் அந்த பெண்மணி, அபு ஜஹல் வேணுமென்றா நீ அடித்து அடித்து என்னுடைய உயிரை வேண்டும் என்றால் எடுத்துள்ளாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்னுடைய தந்தையுடைய இடத்தை நான் சொல்ல மாட்டேன், தெரியாது என்று பொய் கூட சொல்லல. என்னுடைய நபி அவர்களும் என்னுடைய தந்தையும் மறைந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்தை நான் உனக்கு சொல்ல மாட்டேன், வேண்டும் என்றால் என்னுடைய உயிரை நீ வாங்கிக் கொள், எடுத்துக்கொள். மாணவர்களே, ஹதரத் அத்மா ரழியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்துல பெரிய ஒரு மூத்த வயது இல்ல, ஒரு இளம் வயது பெண்மணி. இஸ்லாத்திற்காக ஏன் அந்த நேரத்துல நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டும், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களுக்கும் ஏதாவது நடந்திருந்தால் இஸ்லாத்துடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அவர்களுடைய பாதுகாப்பதற்கு மிக முக்கியமாக பங்கு வகித்தவர் யாரு? ஹதரத் அத்மா ரழியல்லாஹு அன்ஹா. நான் எனக்கு மிச்ச நேரம் இல்லை, நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், உலக இஸ்லாமிய வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொருவரும் இஸ்லாத்திற்காக பலவிதமான தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அது ஆண்களாக இருக்கலாம், அது பெண்களாக இருக்கலாம். குறிப்பாக விசேஷமாக இளம் இளைஞர்கள் வாலிப ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்திற்காக பலவிதமான தியாகங்களை செய்து தான் இந்த இஸ்லாம் என்ற கட்டிடத்தை வளர்த்து மரத்தை வளர்த்து நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார். அவர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகை வகையான சாதனைகளை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் மன்னிக்கோனும், இன்று அநேகமானவர்கள் நினைக்கிறது சாதனான என்ன, விளையாட்டு போட்டியில ஓட்ட போட்டியில அல்லது நீச்சல் போட்டியில அல்லது மலையேறும் போட்டியில அல்லது வேற ஏதாவது ரெக்கார்ட், வேர்ல்ட் ரெக்கார்ட், அதுதான் இன்றைக்கு மக்கள் நினைக்கிறாங்க ரெக்கார்ட். அதற்காக வேண்டி அவருக்கு என்ன, அவருக்கு கோல்ட், அதாவது கோல்ட் மெடல், தங்க மெடல், வெள்ளி மெடல், அந்த 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 பட்டம், இந்த பட்டம் என்று மக்கள் நினைக்கிறாங்க. சாதனை இருந்தா இதுதான். ஆனால் அவர்கள் உயிருடன் இருந்ததோட அந்த மெடலுக்கும் முற்றுப்புள்ளி. இன்னும் கொஞ்சம் அதை விட மேலேறி பார்த்தோம் என்றா, சென்ற வருஷம் ஒரு ஆளுக்கு கிடைக்குது ஒலிம்பிக்ல, இந்த வருஷம் பரிசு எடுத்துட்டாங்க. ஏன்? இவர் ஊட்டச்சத்து எதையோ சாப்பிட்டு இருக்கிறாரு, இவர் உண்மையான இவருடைய திறமையை காட்டி அந்த போட்டியில ஜெயிக்கல. ஒரு வருடம் கூட கழியல்ல அவருடைய மெடல் பறிக்கப்படுகின்றது. நான் எதை சொல்ல வருகின்றேன் என்றால், அன்று சஹாபாக்கள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்கள், அவர்களுடைய பெயர்கள் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான தடவை உலகத்தில் உச்சரிக்கப்படுகின்றது. அது ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், ஹதரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம். இந்த ஹதரத் அனஸ் யாரு? வாலிபர், சின்ன பிள்ளையில நபி அவர்களுக்கு கிதுமை செய்தார், நபி அவர்களுடைய சாதியமாக செயல்பட்டார்கள். அந்த சஹாபாக்களுடைய பெயர் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான தடவை உலகத்தில் உச்சரிக்கப்படுகிறது. இது வல்லவா சாதனை. நான் ஒரு சஹாபியுடைய பெயரை சொன்னார் ரதியல்லாஹு அன்ஹு. என்ன, அவரை அல்லாஹ் பொருந்தி கொள்வானா? இந்த சபையில் உள்ள அத்தனை பேர்களும் நீங்க துவா செய்யறீங்க. இதே மாதிரி முழு உலகத்துல ஒரு நாளுக்கு எத்தனை லட்சம் தடவை இந்த சஹாபாக்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்றது, அவர்களுக்காக துவா செய்யப்படுகின்றது. அவர்களில் ஒருவர் மரணிக்குகின்றார், அவருடைய மரண செய்தியை கேட்டு வானத்துடைய அரிசி கொழுந்துகின்றது. யாரு? அதுல சாதிபன் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. நபியவர்கள் சொன்னார்கள், சாதிபுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹுடைய அரிசி குலுங்கி நிற்கின்றது என்றார்கள். நபி அவர்களுடைய சிறிய தந்தை ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உஹத் யுத்தத்தில் ரொம்ப மோசமாக ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். நபி அவர்கள் கவலையில ரொம்ப நேரம் அணுகு கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அது என்ன சொன்னார்கள், அல்லாஹுடைய சிங்கம் உலகத்துல வேற எங்க எழுதினாலும் சில வேளை அழியலாம், ஆனால் ஹதரத் ஹம்சாவுடைய பெயர் அல்லாஹுடைய அரிசில் எழுதி வைக்கப்படுகின்றது. ஹதரத் சாதிபுன் முஆத் வஃபாத்தான செய்தியை கேட்டு அவனுடைய அரிசி கொழுக்குகின்றது. இது சாதனை இல்லையா? இது புரட்சி இல்லையா? இதன் மூலம் கிடைத்த அந்த கண்ணியம் எல்லாம் தற்காலிகமானதா? கயாம நாள் வரைக்கும் அந்த கண்ணியங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும், அவர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், நேற்றும் மாஷால்லா நிறைய விடயங்களை கேட்பீங்க, கேட்டிருப்பீங்க. இன்றும் இதற்கு பின்னாலும் பல நிகழ்ச்சிகளும் நடக்கும். எதை சொல்ல வருகிறோம் என்றால், நானும் நீங்களும் சாதனை செய்ய வேண்டும் ஆன்மீக துறையில. அல்லாஹுடைய மார்க்கத்தை ஷரீஅத்தை பின்பற்றக்கூடிய விதத்துல, ஹராமில் இருந்த நாம் எங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய விடயத்துல, நன்மைகளின் மீது நாம் முந்திக் கொள்ளக்கூடிய விடயத்துல, ஆயிரக்கணக்கான நம்முடைய நண்பர்களை பாவத்திலிருந்து ஹராத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய இந்த விடயத்துல தான் இந்த சாதனை தேவைப்படுகின்றது. இதுல ஒரு முயற்சி செய்து நம்முடைய இளம் வாலிபர்கள் சீராகி விட்டார்கள் என்றால் முழு உலகமும் சீராகிவிடும். ஒரு சரித்திரம் ஒன்று ஞாபகம் வருகின்றது. அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அப்துல் உஸ்ஸா அல் மதானி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவருடைய வீடு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில. அவருடைய குடும்பம் சரியான ரிச் ஃபேமிலி, நல்ல வசதியான குடும்பம். அவருடைய தந்தை ஏற்கனவே இறந்து விடுகின்றார். அவர் தன்னுடைய சிறிய தந்தையிட்ட வளருகின்றார். அவர் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில தான் அவருடைய வீட்டு பகுதி இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லக்கூடிய சஹாபாக்களில் அநேகமானவர்களை இவர் சந்திப்பார். சந்தித்து இவரையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார். அவருக்கு சரியான ஒரு ஆசை என்னண்டா, அவர்களிடமிருந்து இப்பதான் வஹி இறங்கி கொண்டிருக்குது, வஹி இறங்கக்கூடிய அந்த புதிய புதிய குர்ஆன் வசனங்களை நான் படிக்கணும். எந்த ஒரு சஹாபியுடைய கூட்டம் வந்தாலும் அங்கே ஒரு தண்ணீர் தடாகம், அங்கே அவர்கள் கொஞ்ச நேரம் அமருவார்கள் தண்ணீர் குடிப்பதற்கு, ஓய்வெடுப்பதற்கு. அந்த இடத்திற்கு இந்த அப்துல் உஸ்ஸா அல் மதானி வருவாரு. வந்து புதிதாக இறங்கிய குர்ஆனுடைய ஆயத்துக்களை சொல்லித்தாங்க கேட்பாரு. இப்படி பல நாட்கள் நடந்து கொண்டிருக்கிற அவருக்கு அந்த நேரத்தினுடைய வயது 16. ஒரு சஹாபி கூறுகின்றார், எவ்வளவு நாள் வரைக்கும் கேட்பீங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருங்க. அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். அதற்கு பின்னால சொன்னாரு, நீங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்துடுங்க. சொன்னார், என்னுடைய சிறிய தந்தை இருக்கிறார்கள், அவரை விட்டுட்டு வர முடியாது. ரொம்ப சிரமத்தோடு வீடு முழு வீடும் அந்த சிலை வணக்கங்கள் நடக்கக்கூடிய ஒரு வீடு, சிறுக்கில மூழ்கியவர்கள் இருக்கக்கூடிய இடம். என்ன செய்யறாரோ, தொழோனும் வணங்கோனும் வந்தாலும் யாரும் பார்க்காத ஒரு பகுதி போய்தான் வணங்கி விட்டு வந்துடுவாரு. வேற வழி இல்ல. ஒரு நாள் தன்னுடைய சிறிய தந்தை சாட்சியா விட்ட சொன்னாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டுட்டேன், மக்காவில் ஒரு நபி வந்திருக்கிறாரு, அவர் உண்மையானவர், அவர் நல்லவர், அவர் இறுதி நபி, அவர் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் உண்மையானது, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய சிறிய தந்தைக்கு கடுமையான கோபம் வருகின்றது. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ என்னிடத்துல கேட்காம போனதனால் உன்னையும் சந்திப்பேன், உன்னை மதீனாவுக்கு போக விட மாட்டேன். இவர் கூறுகின்றார், என்னுடைய முழு சொத்தம் போனாலும் பரவாயில்லை, நான் மதீனாவுக்கு சென்றுதான் ஆவேன். பெரிய வசதியான குடும்பத்தில் உள்ளவர், அவருடைய முழு சொத்து செல்வங்கள் மெய்நீர் அணிந்திருந்த ஆடையை கூட கலட்டி விட்டு அனுப்புகின்றார். நீண்ட கருத்தில நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அப்துல் உஸ்ஸா அல் மதானி கூறுகின்றார், ஒரு கம்பளி போன்ற ஒரு முரட்டை துணி தான் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த ரெண்டு துணி எடுத்து ஒரு துணியை கீழே சாரம் மாதிரி, மற்ற துணியை போர்வை மாதிரி போட்டுக்கொண்டு நான் மதீனாவுக்கு நேரம் வந்தேன். மஸ்ஜித் நபவிக்கு இதுவரைக்கும் ஹதரத் ரசூலுல்லாவை நான் கண்டதில்லை. ஹதரத் ரசூலுல்லா என்னை கண்டவுடன் கேட்டாங்க, எங்கிருந்து வருகின்றீர்கள், உங்களுடைய பெயர் என்ன? சொன்னார்கள், அப்துல் உஸ்தா அல் மதானி. நீங்க ஏன் இப்படி ஆடை அணிந்திருக்கிறீங்க? இவர் இவருடைய முழு சரித்திரத்தையும் கூறுகின்றார். நான் இப்படித்தான் வசதியான ஃபேமிலி, என்னுடைய பெரிய தந்தை விருப்பம் இல்லை, நான் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டுட்டேன், 3 வருஷமா மறைந்து மறைந்து இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தேன், கடைசியாக நான் வர வேண்டும் என்று உறுதியாக உறுதி கொண்ட பொழுது அவர் என்னை இந்த மாதிரி ஆக்கி உனக்கு எதுவுமே தரமாட்டேன் என்று என்னை அனுப்பிவிட்டார். அதனால தான் நான் இந்த ரெண்டு போர்வை எடுத்து போர்த்தி கொண்டு வந்தேன். நபியவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினத்திலிருந்து நீங்க உங்களோட பெயர் அப்துல் உஸ்தா அல்ல, இதற்கு பின்னால நீங்க அப்துல்லா துல் பஜாதை, இதற்கு பின்னால உங்களுடைய பெயர் அப்துல்லா துல் பஜாதை. பஜாத் என்ற ஒரு போர்வா ஒரு துண்டு, இரண்டு துண்டுடைய அப்துல்லா தான் நீங்க. அப்துல்லாஹு தாரன் வரிதான் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் நாளைக்கு கியாம நாள்ல சொர்க்கத்துல உங்களுக்கு இந்த ரெண்டு துண்டுக்கு பகரமாக நல்ல ஒரு சொர்க்கத்துடைய போர்வையையும் சொர்க்கத்துடைய மாளிகையையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். தாக்குலு மின்ஹா ஹைது தஷா வ தல்பது மின்ஹா ஹைது தஷா, நீங்க விரும்புற மாதிரி அங்க சாப்பிடலாம், விரும்புற மாதிரி உடுத்துக் கொள்ளலாம் என்று நபி அவர்கள் தன்னுடன் அவரை நெருக்கி வைத்துக் கொள்கின்றார். அந்த நேரத்தில் அவருடைய வயது 19. ஒரு 3-4 வருடம் கழித்து தபூக்குடி யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திற்கு இவர்களும் செல்கின்றார்கள். ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். அந்த தபூக்குடைய நேரத்தில் கடுமையான குளிர், கடுமையான இருட்டு, நான் என்னுடைய கூடாரத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று என்னமோ ஒரு குடி தோன்ற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. நான் எழுப்பி எனக்கு பக்கத்தில் இருந்து ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன், அவர்களும் தன்னுடைய படுக்கையில் இல்லை. ஹதரத் உமரை பார்த்தேன், அவர்களும் அந்த படுக்கையில் இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் போய் பார்த்தேன், அவர்களும் படுக்கையில் இல்லை. இந்த குழி தோன்ற சப்தம் வரக்கூடிய இடத்திற்கு நான் போய் பார்த்தேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி ஒன்றை தோண்டி கொண்டிருக்கின்றார். ஹதரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் அந்த பந்தம் விளக்கை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்னு மசூத் கேட்டாங்க, இது என்ன, நீங்க பந்தத்தை விளக்க பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் ஏன் தோண்ட விட்டீங்க, நீங்க வாங்குங்க, ஆயுதத்தை வாங்கி நீங்க தோண்டுங்க. அவர்கள் சொன்னார்கள், இல்ல நபி அவர்கள் சொன்னார்கள், நானே இந்த கபரை என்னுடைய கையால தோண்டும். கிட்டத்துல போய் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன விஷயம், என்ன நடந்தது? அவர் சொன்னார்கள், மாத்தா போக்கும் அப்துல்லா, உங்களோட சகோதரர் அப்துல்லா இறந்து விட்டார். அப்துல்லா துல் பஜாதே ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விட்டார். அதனால் அவருக்குரிய கபரை நானே தோண்ட விரும்புகின்றேன் என்னுடைய கையால். நபி அவர்கள் கபரை தோண்டி முடிச்சுட்டு சொன்னாங்க, உங்களோட அந்த மையத்தை ஜனாதாவை கொண்டு வாங்க, ரிஷ்கன் ரிஷ்கன் மெதுவாக கொண்டு வாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அந்த கபரில் வைத்து விட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் இன்னி அம்சைத்து ராபியன் அன்ஹு ஃபர்தஹு, யாரா இவரையும் நான் பொருந்தி கொண்டு விட்டேன், அதனால இவரை நீயும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இன்னஹு கான முஹிப்பன் லில்லாஹி வ ரசூலி, இவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்க கூடியவராக இருந்தார், அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அப்துல்லா துல் பஜாதியினுடைய ஜனாசாவை அடக்குகின்றார். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், அந்த வாலிபர் திரும்பி இருந்தால் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கலாம், அவருக்கு தேவையான அனைத்து சொத்துக்கள் செல்வங்கள் ஆடம்பரங்களுக்கு தேவையான முழு சாதனங்களும் இருந்தன, ஆனால் அப்படி வாழ்ந்து வேலில்லை. ஆகிராவுல அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணும், அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கணும், ஆகிராவுல வெற்றி பெறணும் என்பதற்காக வேண்டி அனைத்தையும் தியாகம் செய்தார். அவருடைய 23வது வயதிலேயே ஷஹீதும் ஆகிவிடுகின்றார். ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய கையால கபர் தோண்டப்படுகின்றது, நபி அவர்கள் தன்னுடைய கையால அடக்குகின்றார்கள். அவருக்காக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக துஆ செய்கிறார். இந்த நிகழ்ச்சியோட இந்த இதோட நான் முடிச்சு கொள்கின்றேன். எனக்கு இடையில வேறொரு சரித்திரமும் நிகழ்வு வருது. ஆன்மீக துறையில முயற்சி செய்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் முழு உலகத்துல அல்லாஹ் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் எங்களை விட வேகமாக இஸ்லாத்துல உறுதியாக இருக்கின்றார்கள்.
ஆனால் மறுமுனையில் இளைஞர்களுக்கு மத்தியில முயற்சி நடக்கல, அவர்களை சீராக்குவதற்குரிய முயற்சி நடக்கல. பாத்தில் ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருக்குது. எத்தனையோ தவறான பாவமான காரியங்களுக்கு அடிமையாகி இன்று நம்முடைய இளைஞர்களுடைய காலம் எங்க கழிகின்றது. தௌபாவுக்குரிய சந்தர்ப்பங்கள் கூட இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர்களுடைய கடைசி நேரம் களிமா இல்லாமல் குஃபுருடன் மரணித்தவர்களும் இருக்கிறாங்க. ஒரு கிதாபில பார்த்த ஞாபகம், ஒரு இஸ்லாமிய நாட்டிலே உள்ள சில வாலிபர்கள், நாலு வாலிபர்கள் சேர்ந்து ஒரு கம்பெனியில வேலை செய்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய விடுமுறையில ஒவ்வொரு நாட்டுக்கு, விசேஷமாக யூரோப் மேற்கத்திய நாடுகளுக்கு போவாங்க. அந்த வருஷத்துடைய முழு பணத்தை சேர்த்து நாங்க இந்த வருஷம் இந்த விடுமுறையில இந்த நாட்டுக்கு போகலாம் என்று அந்த நாலு வாலிபர்கள் முஸ்லிம்கள் முடிவு செய்கின்றார்கள். நாலு பேருமே போய்விட்டார்கள். அங்கே போனதற்கு பின்னால இனி அங்க மேற்கத்திய நாடு விரும்புகின்ற மாதிரி வாழலாம். ஆடல் பாடல் கூத்து மது இவைகள் அனைத்திலும் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்ற. ஒரு நாள் திடீரென்று அந்த நாலு பேர்களில் ஒருவர், அவருக்கு மயக்கம் போட்டு விழுந்தார். ஒரு கிளப்ல மயக்கம் போட்டு விழுந்ததோட மற்ற மூணு பேர்களும் பக்கத்துல போய் அவசர அவசரமா குல்லா இலாஹ இல்லல்லாஹ் விலங்கு கெட்டது. இவருடைய ரூஹம் பெரிய போகின்றது. குல்லா இலாஹ இல்லல்லாஹ் குல்லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல சொன்னாரு, ஐயா பில்லா அதுக்கு என்ன சொல்லாதீங்க, அதை சொல்வதற்கு நான் தயார் இல்லை. இன்னொரு கப் மதுபானம் எனக்கு அவசரமா கொண்டு வந்துட்டாங்க, இன்னொரு கப் மதுபானம் அவசரமா கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கெட்ட மோசமான பெண்ணுடைய பெயரை சொல்லி அந்த பெண் அவசரமா கூட்டிட்டு வாங்க, அந்த பெண் எனக்கு தேவை என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய ரோகம் தெரிந்துவிடுகிறது. யார் இஸ்லாமிய ஆண், இஸ்லாமிய சூழல்ல வளர்ந்தார். அவர் அக்கம் பக்கத்துல இஸ்லாமிய சூழல், அவர் தன்னை மாற்றிக் கொள்ளல. ஆனால் அவருடைய ரூபம் எப்படி பிரியுது. உலகத்துல நாங்க எப்படி வாழ்றோமோ அதை வச்சு முடிவில்லை, எப்படி மரணிக்கின்றோமோ அதை வைத்துத்தான் முடிவு. சொல்வார்கள், கமா தைஷூன சமூத்தூன கமா சமூத்தூன, நீங்க எப்படி வாழ்வீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள், எப்படி மரணிப்பீர்களோ அந்த முறையில தான் எதிர்பார்க்கப்படுவீர்கள். நாங்க நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நல்லவர்களாக இன்ஷா அல்லாஹ் மரணிப்போம், நல்லவர்களாக மரணித்தால் இன்ஷா அல்லாஹ் நல்லவர்களுடன் எதிர்பார்க்கப்படுவோம். அந்த சூரிய சகோதரர்களே, மாணவர்களே, அதனால பல விடயங்கள் எங்களுக்கு முன்னால சொல்லப்படும். நான் இறுதியாக சொல்ல வருகிறேன் என்றால், சாதனைகள் என்றால் உலகத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய சாதனைகள் அல்ல. எங்களிடத்தில் வர வேண்டிய சாதனை ஒரு தொழுகையை கூட விடாமல் ஐங்காட தொழுகையை நான் ஜமாத்தோட தொழுவேன், மிகப்பெரிய சாதனை. கண்ணால ஹராமை பார்க்க மாட்டேன், சாதனை. ஏன் இந்த காலத்தில் அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது சிரமம். காதால மியூசிக் கேட்க மாட்டேன், மிகப்பெரிய சாதனை. நான் ஹராமான தூள் போதைக்கு அடிமையாக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் சாப்பிட மாட்டேன், மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை தான் அல்லாஹுக்கு விருப்பமானது. இதை பார்த்துத்தான் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். இதை வைத்துத்தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். மேலான மாணவர்களே, சகோதரர்களே, அதனால் ஆன்மீக துறையில இன்னும் கூடுதலாக நாம் நம்மை ஈடுபடுத்தணும். உங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள் வெளியில் இருக்கின்றார்கள். நாங்கள் கொஞ்சம் பேர் தனிங்க வந்திருக்கிறோம். அதனால நாமும் இதுல உறுதியாக இருப்பது, நம்முடைய வராத மாணவர்களையும் இந்த லைன்ல கொண்டு வந்து சேர்த்து அவர்களையும் இந்த சூழல்ல நாங்கள் ஆக்கிட்டோம். அல்லாஹ் நிச்சயமாக எங்களை புரிஞ்சு எங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக, எங்கள் எதிர்காலத்தை சந்தோஷமாக ஆக்கி வைப்பான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன். வல்ஹம்துலில்லாஹ்.